தமிழகத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாது உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கைபிறந்தான் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள். பிறக்கின்ற இந்த தை திங்களில் நம்முடைய தமிழ் சமூகம், உள்ளூரில் இருந்தாலும் உலகெங்கும் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சமூகம், தமிழ் மக்கள் அவர்கள் வாழ்க்கையிலே சிறக்கவும் நல்ல வழிகள் பிறக்கவும் உளமாற நான் வாழ்த்துகிறேன். பொங்கலை பொறுத்த வரைக்கும் அது அறுவடை திருவிழா, உழவர் திருவிழா என்று அழைக்கப்பட்டாலும் தமிழர்களுடைய ஓங்கி உயர்ந்த கலாச்சார மரபுகளினுடைய ஒப்பற்ற ஒரு விழா வழிபாடாகத்தான் நாம் கருதுகிறோம். அடிப்படையில் நம்முடைய தமிழ் சமூகம் ஒரு வேளாண் சமூகமாக, இயற்கையோடு இயைந்த ஒரு சமூகமாக அது திகழ்ந்து வந்திருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்தினுடைய பூமி பந்தில் எந்த சமூகம் வேளாண்மையை தொழிலாக மேற்கொண்டிருக்கிறதோ அந்த சமூகம் நாகரிகமான ஒரு சமூகமாக கருதப்பட்டது உண்டு. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பல்வேறு சமூகங்கள் நாடோடிகளாக இருந்த காலத்தில் தமிழ் சமூகம் அது வேளாண்மை மேற்கொண்டு உயர்ந்த நாகரிகத்திற்கு சொந்தக்கார சமூகமாக அது திகழ்ந்து வந்தது. எனவே அந்த வேளாண்மையினுடைய ஒரு அம்சமாக அறுவடை காலத்தில் இந்த வேளாண்மைக்கு உரிய காரணங்களாக இருக்கக்கூடிய இயற்கை சூழல், பூமி, அது நல்ல தட்பவெப்ப நிலை, நீராதாரங்கள், இவைகளெல்லாம் இந்த வேளாண்மைக்கு உறுதுணையாக இருந்தவை. எனவே மிக சிறப்பான ஒரு வேளாண்மையை, உணவு தொழிலை நம்முடைய தமிழ் சமூகம் மேற்கொண்டிருந்தது. எனவே அந்த அடிப்படையில் நல்ல ஒரு வேளாண் சூழலை உருவாவதற்கு நல்ல தட்பவெப்ப நிலை அவசியமாகிறது. எனவே இந்த அறுவடை திருவிழாவில் இந்த இயற்கை அம்சங்களான சூரியன் போன்றவற்றையெல்லாம் நன்றியோடு நினைவு கூற தகுந்த வகையில் நாம் இந்த பொங்கலை அந்த சூரியனுக்கு படையணிட்டு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வீடுகளை சுத்தப்படுத்துகிறோம், அதனை வெள்ளை அடிக்கிறோம், வண்ணம் பூசுகிறோம், அலங்கரிக்கிறோம், பொங்கலிட்டு நாம் புத்தாடை அணிந்து தரும்பொன்று மகிழ்கிறோம். எனவே இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விளைகிறோம். இந்த நாளில் நான் சொல்லுவதெல்லாம், ஒரு காலத்தில் நம்முடைய சமூகம் வேளாண் சமூகமாக இருந்தது. நம்முடைய சமூகத்தில் பெரும்பகுதியினர் கிராமங்களிலே வாழ்ந்தனர். இன்றைக்கு இந்த நிலை மாறிவிட்டது. வேளாண் தொழிலிருந்து வெகுவாரியாக மக்கள் வேறு தொழிலுக்கு சென்று விட்டார்கள். கிராமங்களிலிருந்து நகரங்களை நோக்கி இவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெகுவாரியான மக்கள் நகர்ப்புறங்களுக்கு சென்று குடியேறுகின்றனர். இந்த நிலையிலும் நாம் இன்றைக்கு பொங்கலை கொண்டாடுகிறோம். ஆனால் சில அம்சங்களிலே வேறுபடுகிறோம். இன்றைக்கு இந்த பொங்கலை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் நாம் நன்றியோடு நினைவு கூற தகுந்தவர்கள் உழவர் பெருமக்கள். காரணம், அவர்கள்தான் இந்த உலகத்திற்கே ஊருக்கே உணவளித்து முகமகிழ்ந்தவர்கள். எனவே அவர்களை நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். இன்றைக்கு இந்த வேளாண் தொழில் லாபம் தராத ஒரு தொழிலாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் கூட இந்த விவசாயிகள், உழவர்கள் நமக்காக உணவளிக்கிறார்களே, அத்தகைய தியாகிகளை நாம் இன்றைக்கு நன்றியோடு நினைவு கூற இந்த பொங்கல் திருநாளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே பொங்கலை நம்முடைய வேளாண் திருவிழாவை நம்முடைய தமிழ் மரபினுடைய ஒப்பற்ற ஒரு அடையாளமாக, ஒரு அம்சமாக கருதி உள்ளம் மகிழ நாம் கொண்டாட வேண்டும். மீண்டும் நான் சொல்லுகிறேன், உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஆண்டு அவர்கள் எல்லா நிலைகளிலும் ஓங்கி உயர்ந்த வாழ்க்கையை பெற, வாழ்க்கையில் சிறக்க உளவார நான் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
ஐயா சகாயம் அவர்களே, தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு தடைக்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு வலுத்து வருவதாக நாங்கள் ஊடகங்களில் வாசிக்கின்றோம். தடையை நீக்க வலியுறுத்தி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேட்டில் போராட்டங்கள், கடையடைப்புகள், உண்ணாவிரத போராட்டம் இடம்பெற்று வருவதாகவும் அறிகின்றோம். இந்த ஜல்லிக்கட்டு பற்றி, இந்த விவகாரம் பற்றிய தங்களது கருத்து?
அடிப்படையில் இந்த ஜல்லிக்கட்டு நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய வீரத்திற்கான ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்றைய நம்முடைய இலக்கியங்களில், சங்க இலக்கியங்கள் எல்லாம் ஏறு தருவுதல் என்று பெருமிதத்தோடு இந்த காளைகளை அடக்கக்கூடிய அந்த நிகழ்வை குறிப்பிடுகிறார்கள். எனவே இதற்கான ஒரு தொன்மையும் பாரம்பரியமும் மரபும் நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு உரியது. எனவே சீறி பாய்கின்ற இந்த காளையை அடக்கக்கூடிய இளைஞர்கள் ஏராளமாக அது ஒரு வீரத்தினுடைய வெளிப்பாடாக அவர்கள் காட்டி வருகிறார்கள். நம்முடைய தமிழ் சமூகத்தில் மரபே ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அந்த சூழலில் காளைகளை அடக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு, அந்த ஒப்பற்ற வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இளைஞர்களுக்குத்தான் அந்த பெண்களை ஊட்டக்கூடிய திருமணத்திலே அளிக்கக்கூடிய ஒரு மரபு வரலாறு நமக்கு இருந்தது. எனவே இதை ஒரு பெருமிதத்திற்குரிய தமிழ் சமூகத்தினுடைய அடையாளமாகத்தான் நாம் கருதிட வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு தடை உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட என்னுடைய நம்பிக்கையெல்லாம் நம்முடைய அரசு இவரை உரியவாறு உச்சநீதிமன்றத்திலே இத்தகைய தொன்மையான இந்த மரபு தமிழர்களினுடைய வீரத்தினுடைய வெளிப்பாடாக திகழக்கூடிய இந்த கலாச்சார அடையாளம் காக்கப்பட வேண்டும் என்று அளவிலே உச்சநீதிமன்றத்திலே முறையிட்டு அல்லது உரிய சட்டங்களை இயற்றி இவர்கள் நிச்சயமாக இந்த தடையை நீக்குவதற்கு முயற்சிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.
ஐயா, அடுத்ததாக ஒரு கேள்வி. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சிகள் வேலைகளை தொடங்கிவிட்டன. ஒரு நேர்மையான தேர்தல் இடம்பெற தாங்கள் முன்வைக்கும் பரிந்துரைகள் என்ன? தாங்கள் ஏற்கனவே எத்திராஜ் கல்லூரியில் பேசியதை நாங்கள் ஊடகங்களில் வாசித்திருக்கின்றோம்.
நான் எத்திராஜ் கல்லூரியினுடைய நிகழ்விலே நான் குறிப்பிட்டு பேசியதை போல பூமி பந்திலே பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் நம்முடைய இந்திய நாட்டிற்கு உள்ள பெருமையே உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு என்கிறதாகும். எனவே இந்த மிகப்பெரிய ஜனநாயகம், இந்த ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே கண்ணியமான, நேர்மையான, நியாயமான தேர்தல். அதாவது வெகுவாரியாக இருக்கக்கூடிய மக்களினுடைய உள்ள பாங்கை, அவர்களுடைய விருப்பத்தை, வேட்கையை நியாயமான ஒரு நேர்மையான சூழலில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. எனவே அத்தகைய நேர்மையான ஒரு சூழலில் நடக்கக்கூடிய தேர்தல் தான் நம்முடைய ஜனநாயகத்திற்கு அடிப்படை என்கிற அளவிலே இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு நிகழ்வுகளை, திட்டங்களை அது நடத்தி அத்தகைய கண்ணியமான தேர்தலை அது நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவினுடைய பிற பகுதிகளிலே நடக்கக்கூடிய தேர்தலிலும் அதை உறுதி செய்ய விரும்புகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்திலே 2016 மத்தியிலே நடக்கக்கூடிய இந்த தேர்தல் கண்ணியமான, நேர்மையான, நியாயமான தேர்தலாக நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடிப்படையில் நம்முடைய மக்கள் விழிப்பு பெற வேண்டும். விழிப்பு என்றால் நான் என்னுடைய வாக்கை ஒரு காலம் விற்க மாட்டேன். காசுக்கு, பணத்திற்கு, லஞ்சத்திற்கு என்னுடைய வாக்கை நான் விற்க மாட்டேன். என்னுடைய வாக்கு இந்த தேசத்தினுடைய, இந்த தமிழகத்தினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வலிமையான ஆயுதம், கருவி என்று கருதி நான் ஒரு காலம் இதனை நான் விற்கப் போவதில்லை என்று ஒவ்வொருவரும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அத்தகைய விழிப்புணர்வை படித்தவர்கள் நம்முடைய படிக்காத கிராமத்து மக்களிடத்திலேயோ அல்லது பிற மக்களிடத்திலே ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இத்தகைய விழிப்புணர்வை அது பல்வேறு நிலைகளிலே பல்வேறு வழியாக அது நடத்தி வருகிறது. எனவே அத்தகைய சூழலை நாம் உருவாக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள், அறிவுஜீவிகள் இவர்கள் கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி நம்முடைய வாக்காளர் பெருமக்களிடத்திலே ஒரு காலம் இந்த வாக்கை நாம் விற்றிடக்கூடாது என்கின்ற அந்த விழிப்புணர்வை அவர்கள் ஏற்றிட வேண்டும். எனவே யார் லஞ்சம் கொடுப்பார், யார் பணம் கொடுப்பார், யார் ஒருவர் லஞ்சத்தை பெறப்போகிறாரோ, யார் ஒருவர் பணம் பெருமளவிற்கு சம்பாதிக்கப் போகிறாரோ அவர்தான் லஞ்சத்தை கொடுப்பார், அவர்தான் பணத்தை கொடுப்பார். எனவே லஞ்சத்தை பெறுபவர் தன்னுடைய பாதுகாப்புக்காக அந்த லஞ்சத்தை, அந்த ஊழல் சமூக மயமாக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த தேர்தல் காலத்திலே நாம் வாக்காளர் பெருமக்களுக்கு பணம் அளிக்கக்கூடிய அத்தகைய சூழலை பார்க்க முடியும். எனவே தான் மட்டும் லஞ்சமாக இருக்கக்கூடிய, தான் மட்டும் ஊழல்வாதியாக இருக்கக்கூடிய அந்த அசாதாரண ஒரு சூழலை தவிர்ப்பதற்காக சமூகம் முழுமையுமே ஊழல் மயமாக்கிவிட்டால் தங்களுடைய இருப்புக்கும் இயக்கத்திற்கும் பாதுகாப்பு என்று எண்ணக்கூடியவர்கள் லஞ்சத்தை அளிப்பார்கள். எனவே அவர்கள் எத்தகையவர்களாக இருந்தாலும் நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள், படித்த அறிவுஜீவிகள் எல்லாம் விழிப்போடு இருந்து இத்தகைய விழிப்புணர்வை படிக்காத மக்களிடத்திலே, சாதாரண மக்களிடத்திலே ஏற்படுத்திடவும் பணம் கொடுக்கக்கூடிய அந்த சூழலை தடுத்திடக்கூடிய ஒரு விழிப்புணர்வை அவர்கள் உருவாக்கிட வேண்டும். எனவே இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இதனை முனைப்போடு இருக்கிறது. ஒரு நல்ல, நியாயமான, நேர்மையான ஒரு தேர்தலை நடத்திட வேண்டும். எனவே அந்த வகையில் படித்த தமிழ் சமூகம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு துணையாக நின்றால் அது நியாயமான நேர்மையான தேர்தலை நடத்திட முடியும் என்று நான் நம்புகிறேன்.